இந்தியாவின் இந்த பிரச்சனையை மாநில அரசுகள் தான் இதற்கான சட்டங்களையும் அதற்கான குறைந்தபட்ச ஊதியத்தையும் நிர்ணயிக்க வேண்டிய கடமை உள்ளவர்கள். ஆனால் ஒரு சில மாநிலங்கள் தவிர பெரும்பாலான மாநிலங்களில் இத்தகைய குறைந்தபட்ச ஊதியம் என்பது வீட்டு பணியாளர்களுக்கு இதுவரை
நிர்ணயிக்கப்பட்டது.
கேரளாவில், கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டிலே நான் 2008 இந்த பிரச்சனையை தமிழக சட்டப்பேரவையிலே எழுப்பினேன். அப்பொழுது நான் அறிந்த விவரம் ஏறத்தாழ 15 லட்சம் பேர் வீட்டு பணியாளர்களாக தமிழ்நாட்டிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்தது. அந்த பிரச்சனையை எழுப்பியதற்கு பிறகு தமிழக அரசு, அன்றைக்கு இருந்த முதல்வராக இருந்த திரு கலைஞர் அவர்கள் வீட்டு பணியாளர்களுக்கான நலவாரியம் ஒன்றை உருவாக்கினார்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று. ஆனால் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். அதற்கான நடவடிக்கைகளையும் அன்றைக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த திரு அம் சுந்தரசன் அவர்கள் எடுத்தார். எடுத்து ஏறத்தாழ அந்த அறிவிப்பு வருகிற நேரத்திலே அது மத்திய தர வர்க்கத்தினுடைய விமர்சனத்துக்கு ஆளாகும் என்கிற காரணத்தினாலும், தேர்தல் நெருங்கிவிட்ட காரணத்தினாலும் அந்த அறிவிப்பு சட்டப்பேரவையில் வெளியிடப்படாமல் இன்று போய்விட்டது.
தமிழ்நாட்டிலே இப்போது இருக்கின்ற இந்த தொழிலாளர் லேபர் மார்க்கெட் என்று சொல்வார்கள், இந்த தொழிலாளர் சந்தையில் வீட்டு பணிப்பெண்கள் இப்பொழுது ஓரளவுக்கு நியாயமான ஊதியம் பெறுகிறார்கள் என்ற கருத்தும் ஓரளவுக்கு இருக்கிறது. அதில் நியாயம் உண்மை இல்லை என்று நினைக்கிறீர்களா?
அப்படி நாம் சொல்லிவிட முடியாது. குறிப்பாக இன்றைக்கு இந்த உலகமயம் ஏற்படுத்தி இருக்கின்ற நகர்மய காரணமாக, அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நகர்மயத்தில முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அதன் காரணமாக இன்றைக்கு வீட்டு பணியாளருடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறது. அந்த போட்டி நிலவுகிற இடங்களிலே, குறிப்பாக சென்னை போன்ற, அதிலும் சென்னையிலும் சில பகுதிகளிலே அவர்களுக்கு அந்த போட்டியின் காரணமாக சற்றே கூடுதலான ஊதியம் கிடைக்கலாம் என்றாலும் கூட பொதுவாக அவர்கள் ஒரு அரை அடிமை நிலையிலே தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் சில தீர்ப்புகளில ஒன்றை வலியுறுத்தி இருக்கிறது. இந்தியாவில குறைந்தபட்ச ஊதியத்துக்கு கீழே ஒருவருக்கு ஊதியம் வழங்கப்பட்டால் அதை நாம் கொத்தடிமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையில அப்படி ஊதியம் குறைவாக கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு தேவயானி கோபர்கடை மீது என்ன மாதிரியான நடவடிக்கையை அமெரிக்க அரசு எடுக்கிறதோ அதே விதமான நடவடிக்கையை இங்கேயும் கூட சட்டபூர்வமாக எந்த ஒரு வீட்டு உரிமையாளர் மீதும் எடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு வழிவகை செய்கிறது. ஆனால் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில கூட அந்த உருவாக்கப்பட்ட, கடந்த ஆட்சியில உருவாக்கப்பட்ட அந்த நலவாரியமும் இன்றைக்கு சரியான முறையில செயல்படவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். அதற்காக அண்மையிலே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டத்தை கூட நடத்தி இருக்கிறது 2-1 முன்னாலே. இந்த வீட்டு பணியாளர் பிரச்சனை 2 பிரச்சனை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, மாநிலத்துக்குள்ளேயே பணிபுரிகிறவர்கள். இன்னொன்று, மாநிலங்களுக்கு வெளியே போய் பணிபுரிகிறவர்கள். இன்னொன்று, நாடு தாண்டி போய் பணிபுரிகிறவர்கள். வயலார் ரவி அவர்கள் ஒரு முயற்சியை எடுத்தார். குறிப்பாக அரபு நாடுகளிலே பணிபுரிகிற வீட்டு பணியாளர்களுக்கு சில உத்தரவாதங்களை அந்த நாட்டிலே இருக்கின்ற உரிமையாளர்கள், யார் அவர்களை பணியாளர்கள் நியமிக்கிறார்களோ அவர்கள் தர வேண்டும் என்கிற ஒரு முன்முயற்சியை எடுத்து சில பரிந்துரைகளை மேற்கொண்டார். ஆனால் அரபு நாடுகளில் அது கடுமையாக அந்த அரசாங்கங்களால் எதிர்க்கப்பட்டது. அதனால் அது அப்பொழுது அப்படியே கைவிடப்பட்டது. அவர் வந்து சொன்னது பெரிய விஷயம் அல்ல. அவர்களுக்கு தொலைபேசி தொடர்பு இருக்க வேண்டும். அவர்கள் பேரில ஒரு வைப்பு நிதி அந்த உரிமையாளர்களால் செலுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற சில பாதுகாப்புகளைத்தான் அவர் சொன்னார். அதை கூட அரபு நாட்டு அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களில், குறிப்பாக கேரளாவிலே சென்று ஏராளமான பேர் வீட்டு பணியாளர்களாக பணிபுரிகிறார்கள். அப்படி போகிறவர்கள் பல்வேறு விதமான முறையிலே சுரண்டப்படுகிறார்கள். நான் அப்படியான ஒரு வழக்கை விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து போய் கேரளாவிலே பணிபுரிந்து அங்கே கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் வழக்கை எடுத்துதான் இந்த பிரச்சனையே நான் சட்டப்பேரவையிலும் எழுப்பினேன். விழுப்புரத்துக்கு அருகிலே இருக்கின்ற காந்தலவாடி என்ற ஊரை சேர்ந்த பெண், அவர் கேரளாவிலே போய் அப்படி படுகொலை செய்யப்பட்டார்.
சரி, இப்பொழுது இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறது, நீங்கள் சொன்னதுக்கு பிறகு இப்பொழுது அந்த தமிழ்நாட்டிலே வீட்டு வேலை செய்யும் பணிப்பெண்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் தேவை என்ற அந்த முன்முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறதா, கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதா, அதனுடைய நிலை என்ன?
அது அதற்கு பிறகு அதற்காக கேட்பதற்கு ஆளே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் கோரிக்கை எழுப்பிய நேரத்திலே கூட அதை வந்து ஆதரித்து பேசுவதற்கு இடதுசாரி கட்சிகளே கூட முன்வரவில்லை. நலவாரியம் உருவாக்கியதற்கு பிறகு அதிலே சங்கம் அமைத்து அவர்களை அந்த சங்கத்திலே உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கு முயற்சித்தவர்கள், அதற்கு ஆர்வம் காட்டியவர்கள் கூட அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்துக்காக போராட முன்வரவில்லை. இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது இயக்கமோ அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க கூட முன்வரவில்லை என்பது வேதனையான ஒரு உண்மை.